الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد. وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா பட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டுமென்றால், மேலான சுவர்க்கத்தை நாம் அடைய வேண்டுமென்றால், ஷரியத்தினுடைய அனைத்து சட்ட திட்டங்களையும் நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். ஷரியத்தினுடைய ஒரு சில சட்டங்களை எடுத்துவிட்டு மற்றவைகளை தூக்கி எறிந்தால் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முடியாது, சுவர்க்கத்தை எளிதாக அடைய முடியாது. இஸ்லாம் பூர்த்தியான ஒரு மார்க்கம். இஸ்லாத்தில் குறை காண வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் ஒரு நாளும் எந்த ஒரு குறையையும் கண்டுவிட முடியாது. கிபி 610 ஆண்டு முதலாவது வானத்தினுடைய பைத்துல் உஸ்னாவுக்கு அருளப்பட்டு ஒரு சில வசனங்கள் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. கிட்டத்தட்ட 23 வருட காலமாக குர்ஆன் கட்டம் கட்டமாக அருளப்பட்டு கிபி 632 ஆண்டு அல்யோம அத்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகும் அல்இஸ்லாம் தீனா, இந்த வசனத்தை கொண்டு குர்ஆன் பூர்த்தி செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜத்துல் வதாயில் வைத்து சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா ஹல் பல்லகுது, அலா ஹல் பல்லகுது, நான் எத்தி வைத்து விட்டேனா? சஹாபாக்கள் சொன்னார்கள், நஹ்னு நஷ்ஹது யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாம் சாட்சியாளர்களாக இருக்கிறோம், நீங்கள் ஷரியத்தினுடைய முழு சட்ட திட்டங்களையும் எங்களுக்கு கற்று தந்து விட்டீர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்தை பூர்த்தியாக்கி விட்டார். ஷரியத் வெறுமனே ஈமானியா ஈமான் சம்பந்தமான விடயங்களை பற்றி மட்டும் கற்று தரவில்லை. இபாதத், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது போன்ற கடமைகளை பற்றி மட்டும் படித்து தரவில்லை. முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும், பிசினஸ் எப்படி இருக்க வேண்டும், முஆஷரத், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், இதையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. சூரா அல் பக்ராவில் நீண்ட ஒரு ஆயத் இருக்கிறது. அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா தொழுக வேண்டிய சட்ட திட்டங்களை சொல்லி தரவில்லை, ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி சொல்லி தரவில்லை. மாற்றமாக கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும், கடன் எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி திரும்ப பெற வேண்டும், இந்த சட்ட திட்டத்தை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அந்த ஆயத்தில் சொல்கிறார். ஆனால் தொழுகையை பொறுத்த வகையில் தொழுகையை நிலைநாட்டுங்கள், எப்படி தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எத்தனை ரகஅத்கள், ருக்உ எப்படி, சுஜூத் எப்படி, அத்தஹியாத் எப்படி, இவைகள் அனைத்தையும் கற்று தந்தது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வகையில் அல்லாஹு தஆலா பல இடங்களில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறான், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், குடும்ப உறவுகளோடு எப்படி நடக்க வேண்டும். இதிலிருந்து என்ன விளங்கு வருகிறது, உங்களுடைய ருகூவும் சுஜூதும் எங்களுக்கு போதாது, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முசாஃபிரை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். நீண்ட பிரயாணம் செய்யக்கூடியவர், அவருடைய தலை பரப்பி அடைந்திருக்கிறது, உடம்பெல்லாம் தூசி படைந்திருக்கிறது. அவர் அல்லாஹு தஆலாவிடத்தில் கையேந்தி யா ரப் துஆ செய்கிறார். ஆனால் வமத்ரஹுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம் வகுஸிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவருடைய சாப்பாடு ஹராம், குடிப்பானம் ஹராம், ஆடை ஹராம், அவருடைய உடம்பே ஹராத்தினால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். துஆ என்பது முக்கல் இபாதா, இபாதத்தினுடைய அடிப்படை. துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் வேற எந்த ஒரு அமல் இபாதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முசாஃபிருடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஏன் பிரயாணம் என்பது வேதனையுடைய ஒரு பகுதி. ஆனால் உடம்பில் ஹராம் கலந்துவிட்டால் அந்த முசாஃபிருடைய துஆவை கூட அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவருடைய இன்கமே ஹராம், ப்ரொஃபிட்டே ஹராம், அல்லாஹு தஆலா அவருடைய தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்வான், அவருடைய ஹஜ்ஜை எப்படி ஏற்றுக்கொள்வான், அவருடைய ஜகாத்தை எப்படி ஏற்றுக்கொள்வான். அவரை கேட்டால் சொல்வார், நான் ஒவ்வொரு வருடமும் ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், உம்ரா செய்கிறேன், தொழுகைக்கு முதல் சப்பில் நிற்கிறேன், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் 10 தீனார் கொடுத்து அல்லது 10 திர்ஹம் கொடுத்து மேலாடையை வாங்குகிறார், ஒரே ஒரு திர்ஹம் ஹராத்தினால் கிடைத்தது. உதாரணத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு டிஷர்ட்டை வாங்குகிறேன், அதில் 100 ரூபாய் ஹராத்தினால் கிடைத்த பணம், அதை அணிந்து கொண்டு தொழுந்தால் அல்லாஹு தஆலா தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த சட்ட திட்டங்களில் அனைவர்களுமே சரிசமம். லோ லெவலில் பிசினஸ் செய்யக்கூடியவர்களும் சமம், ஹை லெவலில் பிசினஸ் செய்யக்கூடியவர்களும் சமம், இன்டர்நேஷனல் ரீதியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களும் சமம், சாதாரண புட்டி கடை வைத்திருக்கக்கூடியவர்களும் சமம், சூப்பர் மார்க்கெட் வைத்து மக்களை ஏமாற்றுவதும் சமம், டீ கடை வைத்து மக்களை ஏமாற்றுவதும் சமம். ரெண்டு முறையே பாவம் தான். கனிமான சகோதரர்களே, கியாமத்துடைய நாள் ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அந்த கேள்விகளில் ஒன்றுதான், நீ எப்படி சம்பாதித்தாய், நீ எப்படி செலவழித்தாய், நீ சம்பாதித்தது எப்படி, நீ செலவழித்தது எப்படி, இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கம் மின் ஃபாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா தமம். எத்தனையோ நோம்பாளிகள் அவர்கள் தாகத்தோடு இருந்ததை தவிர வேற எதுவுமே அவர்களுக்கு மீதமாகவில்லை. ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்? ஹராத்தினால் சம்பாதித்த பணத்தால் சஹர் செய்து இஃப்தாரம் செய்தால் அல்லாஹு தஆலா எப்படி ஏற்றுக்கொள்வான்? கனிமான சகோதரர்களே, ரசூல்மார்களை நபிமார்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன ஏவினானோ அதையே எங்களுக்கு சொல்கிறான், ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், ஹராத்தை சாப்பிட வேண்டாம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தின் கிதாபில் எழுதுகிறார்கள், சலபு சாலிஹீன்கள் பிசினஸுக்கு போகும்போது அவர்களுடைய மனைவிமார்கள் நசீஹத் செய்து அனுப்புவார்கள், உலகத்தினுடைய பசி பட்டணி சாபத்தின் மீது நாம் பொறுமையாக இருப்போம், நரகத்துடைய நெருப்பின் மீது நாம் பொறுமை செய்ய மாட்டோம், அதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை என்று வசியத் நசீஹத் செய்து கரான்மார்களை நடத்தி வைப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பலருடைய சிந்தனை இஸ்லாத்திற்கும் தொழில் வியாபாரத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை என்பதை போன்று இருக்கிறது. ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்க்கும் போது நாமும் பிசினஸ் செய்யலாமே என்ற ஆசையை தூண்டக்கூடிய அளவுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே பிசினஸுக்கு சென்று விடுவார். மற்ற சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள், இவருடைய வாலிபத்தை இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தால் ஜிஹாதுக்காக வேண்டி தியாகம் செய்தால் நல்லது இருக்குமே. என்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி சம்பாத்தியத்துக்கு சென்றிருந்தால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். பேருக்காக புகழுக்காக சென்றிருந்தால் பாவம் கிடைக்கும். அதே போன்றுதான் நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி செய்தால் நன்மை கிடைக்கும், பேருக்காக புகழுக்காக போட்டிக்காக வேண்டி செய்தால் பாவமும் கிடைக்கும். முதலாவது எங்களுடைய நீயத்தை சரி செய்வோம். நான் எதற்காக வேண்டி சம்பாதிக்கிறேன், நல்ல நீயத்தை வைத்துக் கொள்வோம். அதற்கு பின்னால் உண்மையான ஒரு முஃமின் வியாபாரம் செய்தால் அவரிடத்தில் என்ன பண்புகள் இருக்குமோ அந்த பண்புகளை எங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅ நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். உண்மை பேசக்கூடிய நம்பிக்கையான ஒரு வியாபாரி நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹான மக்களோடு சுவர்க்கத்தில் இருப்பார். என்ற பதிலில் வருகிறது. மதரசாவில் படிக்கக்கூடிய முதலாம் வகுப்பு மாணவனுக்கு கூட தெரியும், பழுல் பயில் என்ற பதில் முபாலகா, சீகத்தே முபாலகா, மிக 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 உண்மை பேசக்கூடியவன், மிக 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 நம்பிக்கைக்குரியவன். அவன் வாயை திறந்தாலே உண்மையாக தான் இருக்கும். பத்து பேருக்கு பிசினஸ் செய்கிறான் என்றால் ஒன்பது பேருக்கு உண்மையை சொல்லிவிட்டு ஒருவனை ஏமாற்றி ஏதாவது பொருளை விற்பனை செய்திருந்தால் அவன் சதூக் அல்ல. அல் அமீன் மிக மிக நம்பிக்கைக்குரியவன். இப்படியாப்பட்ட ஒரு வியாபாரி சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பார். சுவர்க்கத்தில் டாப் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் ரசூல்மார்கள், நபிமார்கள், அவர்களுக்கு மேலால் யாரும் இருக்க மாட்டார்கள். இவர் நபிமார்களோடு ரசூல்மார்களோடு சுருக்கத்தில் இருப்பார். ஆனால் உலகத்தில் அவர் இருந்ததே பெட்டா பஜார்ல மூட்டை தூக்கி கொண்டு இருந்தவர். ஆனால் அவருடைய தொழிலில் நியாயமாக இருந்தால் சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பார். வியாபாரம் செய்து நபிமார்களோடு இருக்கவும் முடியும், வியாபாரம் செய்து ஃபிரௌன் அபூஜஹலோடு இருக்கவும் முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஜ்ஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. சில வியாபாரிகள் கியாமத்துடைய நாளையில் எல்பாட்டப்படும் போது பெரும் பாவிகளாக இருப்பார்கள். பெரும் பாவிகளாக நீதமான முறையில் பிசினஸ் செய்தால் நபிமார்களோடு சுரக்கத்தில் இருக்கலாம். மற்றவர்களை ஏமாற்றி பொருளில் உள்ள குறையை மறைத்து விற்பனை செய்தால் அபூஜஹல் ஃபிரௌனை போன்று நரகத்தில் இருக்க வேண்டும். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அமானிதம் என்பது சிஃபத்துல் முஃமின், ஒரு முஃமினுடைய பண்பு. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருட்களை கொடுத்து வியாபாரத்துக்காக அனுப்பி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாபத்தோடு வெற்றிகரமாக திரும்பி வந்தார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய நேர்மையை பார்த்து, நம்பிக்கை தன்மையை பார்த்து, நான் இவரை திருமணம் செய்து கொண்டால் நல்லமே என்று ஆசை கொண்டார்கள். காபத்துமாவை கட்டுகிறார்கள், அனைத்து கோத்திரமும் சேர்ந்து கட்டுகிறார்கள். ஹஜ்ரல் அஸ்வதை வைக்கக்கூடிய நேரம் வரும் போது பிரச்சனை, ஒவ்வொரு கூட்டமும் சொல்கிறார்கள், நாம் தான் அந்த ஹஜ்ரல் அஸ்வதை வைப்போம், அந்த சிறப்பு எங்களுக்கு தான் கிடைக்க வேண்டும். அவர்கள் முடிவு செய்கிறார்கள், இந்த வாயலால் யார் முதல் முதலாக வருகிறாரோ அவர் தான் இதற்கு ஒரு தீர்வை தருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் சத்தம் போட்டார்கள், அல் அமீன் அஸ்ஸாது, மிக மிக நம்பிக்கையானவர், உண்மையாளர், இவருடைய முடிவு அது நீதமான முடிவாக தான் இருக்கும் என்று சத்தம் போட்டார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, எத்தனையோ நாடுகளுக்கு இஸ்லாம் எப்படி போய் சேர்ந்தது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் வியாபாரிகளின் மூலமாக இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. இலங்கைக்கு எப்படி இஸ்லாம் வந்தது? அரேபியர்கள் ஆரம்ப காலங்களில் பிசினஸுக்காக இங்கு வருவார்கள். அரேபியர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்த பௌத்த மக்கள் என்ன நினைத்தார்கள்? எங்களுடைய மகன்மார்களை இவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் நல்லமே என்று நினைத்தார்கள். ஏன் அவருடைய கொடுக்கல் வாங்கல் அப்படி இருந்தது? பர்மா மியான்மருக்கு எப்படி இஸ்லாம் போய் சேர்ந்தது? எட்டாவது நூற்றாண்டில் அப்பாசிய ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் அரேபியர்கள் மியான்மருக்கு பிசினஸுக்காக வேண்டி சென்று வருவார்கள். அவர்களுடைய குணத்தை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். யாரும் சொல்லக்கூடாது நீங்கள் முஸ்லிம்களை பற்றி தெரிய வேண்டுமா, மஸ்ஜித்துக்கு சென்று பாருங்கள் என்று சொல்ல வேண்டும். முஸ்லிம்களை பற்றி நீங்கள் தெரிய வேண்டுமா, பஜாருக்கு சென்று பாருங்கள் அவர்களுடைய பிசினஸ்கள் எப்படி இருக்கிறது என்று. கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸில் வியாபாரிகளுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை தொடராக அழகான முறையில் சொல்லி தந்தார்கள். இன்ன அஃபியபல் கஸ்பி கஸ்பத்து ஜார், மிக பரிசுத்தமான சம்பாத்தியம் என்றால் அது வியாபாரிகளுடைய சம்பாத்தியம். எப்படியாப்பட்ட வியாபாரிகள்! அவர்கள் பேசினால் ஒருபோதும் போய் பேச மாட்டார்கள். அவர்கள் வாய் திறந்தாலே அது உண்மையாக தான் இருக்கும். லோ குவாலிட்டி சாமானை ஹை குவாலிட்டி என்று விற்பனை செய்ய மாட்டார்கள். சைனாவுடைய சாமானை ஜப்பானுடைய சாமான் என்று விற்பனை செய்ய மாட்டார்கள். டிஷர்ட் அதனுடைய ப்ராடக்ட் பேராஜனி, ஆனால் அங்கு எழுதப்படுவது ஃப்ரம் இந்தியா. இதெல்லாம் அநியாயம். நான் ஒரு அரசாங்கத்துக்கு கீழால் அல்லது ஒரு நிறுவனத்துக்கு கீழால் வேலை பார்க்கிறேன் என்றால் என்னுடைய சிக்னேச்சரை அவர்கள் நம்புகிறார்கள். அவர்களிடத்தில் நாம் பொய் சொல்லியும் லீவ் எடுக்க கூடாது, அது நம்பிக்கைக்கு துரோகம். உண்மையை சொல்லி லீவ் எடுப்போம். சிலர் பொய்யான போலியான மெடிக்கல் ரிப்போர்ட்களை தயாரிப்பார்கள். என்ன நோய் அவர் சொன்னார் எந்த மாதம் மெடிக்கல் லீவ் எடுத்திருக்கிறேன் என்னுடைய வீட்டில் ஒரு மாதம் இருப்பதற்காக வேண்டிதான் இப்படி செய்தேன். அவர்கள் அந்த மனிதருக்கு விளக்கப்படுத்தினார்கள், இது தவறு, இது கூடாது, இப்படி செய்ய கூடாது என்று விளக்கப்படுத்தினார்கள். கனிமான சகோதரர்களே, இரண்டாவது பண்பாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்பப்பட்டால் ஒரு நாளும் மோசடி செய்ய மாட்டார்கள், நம்பிக்கைக்கு மோசடி செய்ய மாட்டார்கள். நான் ஆபீஸுக்கு வர வேண்டியது 9 மணிக்கு, 9:30 வந்துவிட்டு 9 மணி என்று நான் சைன் வைக்கிறேன். இது அநியாயம், நம்பிக்கை துரோகம். ஜக்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸ்டாப் எழுதுகிறார்கள், சாரம்பூர் என்னுடைய மதரசாவில் என்னுடைய உஸ்தாத் மௌலானா மஸ்ஹர் அவர்கள், அவர்களை சந்திப்பதற்கு நிறைய விசிட்டர்ஸ் வருவார்கள், கதைத்துக் கொண்டிருப்பார்கள். 4 மணித்தியாலங்கள் தாண்டிவிட்டால் அந்த நாளை லீவுடைய நாளாக எழுதுவார்கள். 4 மணித்தியாலங்கள் தாண்டவில்லையா, ஹாஃப் டேவாக எழுதுவார்கள். அதே மதரசாவில் இனாயத் இலாஹி என்ற ஒரு அக்கவுண்டர் இருந்தார். அவரிடத்தில் 2 பேனாக்கள் இருந்தது. ஒன்று மதரசாவுடைய பணத்தால் வாங்கப்பட்டது, இன்னொன்று அவருடைய சொந்த காசால் வாங்கப்பட்டது. மதரசாவுடைய காசால் வாங்கப்பட்ட பேனாவினால் ஒரு எழுத்து கூட தன்னுடைய தேவைக்காகவே எழுத மாட்டார். அதே மதரசாவில் கிச்சனுக்கு பொறுப்பாக ஒரு இருந்தார். அவர் உப்பு பார்ப்பதாக இருந்தாலும் ஒரு மாணவனை அழைத்து தான் பார்ப்பார். மதரசாவில் இருந்த ஒரு கவலம் கூட சாப்பிட மாட்டார். அவருடைய சாப்பாடு வீட்டில் இருந்து வரும். குளிருடைய காலம் வந்தால் சாப்பாடு அவசரமாக ஆடிவிடும். அதை சூடாக்குவதற்காக அடுப்பில் அல்ல, அடுப்புக்கு பக்கத்தில் வைப்பார். அதுக்கும் மாத கடைசியில் படத்தை வீட்டில்தான் செல்வார். யோசித்து பாருங்கள், இவர்களுடைய பேர்சனல் லைஃப்லேயே இப்படி இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்திருக்கும், இவர்களுடைய பிசினஸ் எப்படி அமைந்திருக்கும். மௌலானா அஷ்ரஃப் தானபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஒரு ஹலீஃபா அவரை சந்திக்க வந்திருக்கிறார். அவருடைய மகனை அழைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்டார்கள், நீங்கள் எப்படி வந்தீர்கள்? ட்ரெயின்ல வந்தோம். டிக்கெட் எவ்வளோ? நான் 1.5 டிக்கெட் தான் எடுத்தேன். மகனுக்கு எத்தனை வயது? 13 வயது. அரசாங்க சட்டம் 12 வயதுக்கு பின்னால் ஃபுல் டிக்கெட் எடுக்க வேண்டும். ஏன் நீங்கள் எடுக்கவில்லை? அவர் சொன்னார், என்னுடைய மகன் பார்ப்பதற்கு சிறியவனாக இருக்கிறான். சொன்னார்கள், எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டு, தவறை செய்துவிட்டு, சாதாரணமாக சிம்பிளாக சொல்றீர்களே. சொன்னார்கள், என்னுடைய பெயர் உபயோகம் செய்தேன், ஹாங்காக்கள் செய்வதை நான் தடை செய்கிறேன். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், இவர்களுடைய வாழ்க்கை எப்படி என்றால், சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அவருடைய கொடுக்கல் வாங்கல், பிசினஸ் எப்படி இருந்திருக்கும். ஜரீர் இப்னு அப்துல்லால் பஜலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு குதிரையை வாங்குவதற்காக வேண்டி பஜாருக்கு செல்கிறார்கள். ஒரு மனிதர் குதிரை விட்டுக் கொண்டிருக்கிறார். 400 தீனாருக்கு சொன்னார்கள், இது 400 தீனாருக்கு பொறுமதியானது அல்ல, அதை விடவும் பொறுமதியானது. அந்த மனிதர் சொன்னார், 500 தீனாருக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாம். 600 தீனாருக்கு வேண்டாம். 800 தீனாருக்கு வாங்கிக்கொண்டார். அந்த மனிதருக்கு ஆச்சரியம். கேட்டார், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஆரம்பத்தில் எடுத்திருந்தால் உங்களுக்கு லாபமாக இருந்திருக்குமே. சரி, சொன்னார்கள், நான் சத்தியம் செய்திருக்கிறேன், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நான் நலவை நாடுவதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நம்பப்பட்டால் ஒரு நாளும் மோசடி செய்யக்கூடாது. மூன்றாவது தன்மையாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வாக்களித்தால் ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டார்கள். கடனை இந்த திகதியை நான் திருப்பி தருகிறேன் என்று வாக்களித்தால் அதே திகதியில் திருப்பி கொடுப்பார்கள். முடியவில்லையா, கங்கடம் தெரிவிப்பார்கள், கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் தந்துவிடுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னால் ஒரு மனிதருக்கு வாக்களித்தார்கள், இதே இடத்தில் நான் இருப்பேன் என்று. 3 நாட்கள் வரை அந்த மனிதர் வரவில்லை. 3 நாட்களுக்கு பின்னால் அவர் உரைக்கிறார். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவரை பார்த்து கோபம் படவும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், என்னை நீங்கள் கஷ்டப்படுத்தி விட்டீர்களே. வாக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத மனிதருக்கு கொடுத்திருந்தாலும் அதை பாதுகாக்குமாறுதான் இஸ்லாம் சொல்கிறது. மதீனாவுக்கு சென்றால் முஹம்மது சேர்ந்து எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வீர்கள், பதில் யுத்தத்தில் கலந்து கொள்வீர்கள், அதனால் நான் இட மாட்டேன் என்று சொன்னார். சொன்னார்கள், நான் யுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். அதற்கு நான் அபூஜஹல் விட்டுவிட்டான். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அபூ ஜஹலுக்கு இப்படியான ஒரு வாக்கை நான் கொடுத்து விட்டேன், இப்பொழுது நான் என்ன செய்வது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொடுத்த வாக்கு அபூ ஜஹலுக்காக இருந்தாலும் அந்த வாக்குக்கு மாற்றம் செய்ய வேண்டாம், பத்ர் யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், நாட்டுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் அல்ல, ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் எதிராக நடக்கக்கூடிய யுத்தம். இதில் கூட நம்பிக்கை மோசடி செய்யக்கூடாது என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அடுத்ததாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதாவது பொருளை வாங்கினால் மட்டம் தட்டி பேச மாட்டார்கள். 1000 ரூபாவுக்கு பொருள் இல்லதான், என்னதான் செய்ய வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். விற்பனை செய்தால் எல்லை கடந்து புகழவும் மாட்டார்கள். ஒவ்வொரு கம்பெனிக்கும் தெரியும் என்னுடைய ப்ராடக்ட் எவ்வளவு பொறுமதியானது என்று. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் அதை அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்கு மேலால் அவர்கள் அறிமுகப்படுத்தினால் அது அநியாயம். கனிவான சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்ததாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியிருந்தால் அதை இழுக்கடிக்க மாட்டார். அது கடனாக இருக்கலாம், சம்பளமாக இருக்கலாம், கடனை உரிய உரிய நேரத்தில் கொடுத்து விடுவார்கள். எனக்கு கீழால் 10 பேர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்குண்டான சம்பளத்தை உரிய நேரத்தில் திருப்பி கொடுத்து விடுவார்கள். அடுத்ததாக சொல்லமாக அழைப்பார்கள், யாராவது இவருக்கு கடன் தர வேண்டி இருந்தால் அவர்களை கஷ்டப்படுத்த பார்த்தார், கவனை கொடுப்பார், அல்லது அரைவாசியை மன்னித்து விடுவார், அல்லது முழுவதுமே மன்னித்து விடுவார். சொல்லமாக அழைப்பு வசல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். அந்த மனிதருடைய வலமை கடன் கொடுப்பார், ஆனால் உரிய நேரத்தில் எடுத்து விடுவார். ஆனால் கஷ்டமான ஏழை மக்களை பார்த்தால் அவர் சொல்வார், இவரை மன்னித்து விடுவோம், இவர் கடனை திருப்பி தர வேண்டிய தேவை இல்லை, ஒருவேளை இதனால் அல்லாஹ்வுடைய என்னை மன்னிக்கலாமே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதஜாவஸ அல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். கடனை நாம் ஒவ்வொரு நாளும் பிற்படுத்த எவ்வளவு கடனை நாம் பிற்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு சதகாசியில் தான் நன்மை கிடைக்கும். உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் எனக்கு 1000 ரூபாய் தர வேண்டும், நான் 5 நாட்கள் பிற்படுகிறேன், 5 நாட்களும் ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் சதகாசியில் தான் நன்மை கிடைக்கும். அடுத்ததாக சொல்லமாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
இந்த ஏழு பண்புகளும் ஒரே ஹதீஸில் சொல்லப்பட்டது. எட்டாவது ஒரு பண்பு வேறு சில ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. மன் அஃபால முஸ்லிமன் அஃபாலஹுல்லாஹ் மின் அஸ்ரதிஹி. என்னிடம் ஒரு மனிதர் சாமான் வாங்குகிறார், வீட்டுக்கு போய் பார்க்கிறார், மனைவியும் அதே சாமானை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது அந்த சாமானை இன்னொரு ரிட்டர்ன் பண்ணுவதற்காக வருகிறார். அந்த நேரத்தில் முகம் சுழிக்காமல் சந்தோஷத்தோடு நான் திருப்பி வாங்கினேன் என்றால் அல்லாஹு தஆலா எங்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்பார். கனிமான சகோதரர்களே, இந்த பண்புகள் எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லை என்று எங்களை நாங்களே ஆராய்ச்சி செய்து கொள்வோம். இந்த ஹக்கான சிபாக்கள் எங்களிடத்தில் இல்லாமல் போனதுதான் நாம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டு கொண்டே செல்கிறோம். பாத்திரில் இருக்கக்கூடியவர்கள் ஹக்கான இந்த சிபாத்தை எடுத்துக்கொண்டதுனாலதான் அவர்கள் வளர்ந்து கொண்டே செல்கிறார்கள். ஹக்கில் இருக்கக்கூடிய நாம் பாத்திரான சிபாத்தை எடுத்துக்கொண்டதுனாலதான் வீழ்ச்சி கண்டு கொண்டே செல்கிறோம். கனிமான சகோதரர்களே, அப்துல் ரஹ்மானுவின் அன்பு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள் ஒருவர். அவர் வஃபாத் ஆகும் போது பல மில்லியன் தங்கு தீனார்கள் இருந்தது. 10,000 ஆடுகள், 1,000 குதிரைகள், 1,000 ஒட்டகம், பல இடங்களில் காணி பூமிகள் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் தாஜிருர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய வியாபாரி, உலகத்திலேயும் வெற்றி கண்டார், ஆகிரத்திலேயும் வெற்றி கண்டார். அப்துர் ரஹ்மான் சொல்கிறார்கள், நான் என்னுடைய பிசினஸில் 4 முறைகளை கையாளுவேன். ஒன்று, எந்த ஒரு தேவையும் இல்லாமல் கடன் எடுக்கவும் மாட்டேன், கடன் கொடுக்கவும் மாட்டேன். எந்த ஒரு தேவையும் இல்லாமல் கடன் எடுப்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. பொருட்களை விற்பனை செய்யும் போது அதில் உள்ள குறைகளை மறைக்க மாட்டேன், தெளிவுபடுத்தி நான் விற்பனை செய்வேன். ஸ்டாக் பண்ண மாட்டேன் சாமான்களை, விற்பனை செய்ய மாட்டேன். அதனாலதான் உலகத்திலேயும் ஆசிரியத்திலேயும் நான் வெற்றி கண்டேன். கனிவான சகோதரர்களே, பெரியோர்களே, சிக்கக்கூடிய பாடத்தில் மழாமலா கொடுக்கல் வாங்கல் என்ற பாடம் மிக விசாலமானது. கொடுக்கல் வாங்கல் என்று வரும்போது அநேகமான மனிதர்கள் விழக்கூடிய குழிதான் பட்டி. கிட்டத்தட்ட 4,000 வருடங்களாக வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு முன்னிலிருந்து பைபிள் பழைய ஏற்பாட்டில், அதாவது தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சகோதரன் பணத்தின் பக்கம் தேவையானால் பணத்தை கொடு, திரும்ப பெறும் போது அதிகமாக எதையும் எடுத்து விடாதே. பைபிள் புதிய ஏற்பாட்டில் இன்றி லோகாவில் எழுதப்பட்டிருக்கிறது, கடன் கொடுத்து உதவுங்கள், திரும்ப பெறும் போது மேல் மிச்சமாக எதையும் எடுக்க வேண்டாம். பைபிளுடைய 6 இடங்களில் பட்டியுடைய தடை வந்திருக்கிறது. முன்னால் உள்ள சமுதாயத்துக்கும் பட்டி ஹராமாக்கப்பட்டது, எங்களுக்கும் பட்டி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்படக்கூடிய காலகட்டம், பட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டிருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், பட்டி வேறு, பிசினஸ் வேறு, ரெண்டும் ஒன்றல்ல. அல்லாஹ் தஆலா இதற்கு தொகுதுவாக குர்ஆன் வசனத்தை இறக்கினான், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் தஆலா பிசினஸை ஹலாலாக்கி விட்டான், பட்டியை ஹராமாக்கி விட்டான். சூரா அல் பக்ராவுடைய பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, பட்டி ஹராம். பட்டி இந்த பாவத்திற்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகளை பார்க்கும் போது, கவனிக்கும் போது, இஸ்லாத்தில் இதைவிட மிகப்பெரும் ஒரு பாவம் இல்லையோ என்று சந்தேகம் கொள்ள வேண்டும். விபச்சாரம் செய்வது, பண்டிறச்சியை சாப்பிடுவது, மதுப்பான மருந்துவது, பற்றி இந்த பாவத்திற்கு பின்னால் தான் வருகிறது. சதகாவின் மூலமாக சொத்து செல்வத்தை மறக்க செய்வான், அதிகரித்துக் கொண்டே செல்வான், பட்டியை அளிப்பான். பைதாபி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா வட்டியை அளிப்பான் என்றால் வட்டியுடைய பணத்தை மட்டுமல்ல அளிப்பான், வட்டியுடைய பணம் எந்த பணத்தோட எல்லாம், எந்த சொத்து செல்வத்தோட எல்லாம் சேர்ந்து விட்டதோ அந்த முழு சொத்தையுமே அளிப்பான். கோடான கோடி ரூபாக்களோடு ஒரே ஒரு வட்டியுடைய ரூபா சேர்க்கப்பட்டால் முழு கோடியையும் அல்லாஹு தஆலா அளிப்பான். வட்டி பணத்தின் மூலமாக வீடு கட்டினோமா, ஏசி ரூம்ல இருந்தாலும் நெருப்புக்கு மத்தியில் இருக்கிறோம். வட்டி பணத்தின் மூலமாக வாகனம் வாங்கினோமா, ஏசு கார்ல போனாலும் நெருப்பு கிணத்தில் பயணம் செய்கிறோம். வட்டி பணத்தின் மூலமாக கடை ஓபன் பண்ணினோமா, நெருப்புக்கு மேலால் எங்களுடைய கடை இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் அந்த நெருப்பு எங்களுடைய முழு சொத்தையும் சாப்பிடதான் செய்யும், அழிக்கதான் செய்யும். ஏதோ ஒரு இது திரட்டி போகலாம், அல்லது இயற்கை அனர்த்தத்தால் அழியலாம், அல்லது இவருக்கு நோய் வந்து நோய்க்கு மருத்துவம் செய்வதற்கே முழு சொத்தும் அழிந்து போகலாம். ஏதோ ரீதியில் பட்டியை அழிப்பான். அதுதான் சுருக்கம். அதான் முதல்ல சொல்கிறான், வட்டி தடை செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் நிறுத்தவில்லையா, அல்லாஹோடும் ரசூலோடும் யுத்தம் செய்வதற்கு அறிவிப்பு செய்யுங்கள். வட்டியின் மூலமாக ஒரே ஒரு ரூபாவை எடுப்பது அல்லாஹோடு யுத்தம் செய்வதற்கு சமம், செல்லம்மா வலையத்தினோடு யுத்தம் செய்வதற்கு சமம். செல்லம்மா வலையத்தினர்கள் சொன்னார்கள், வட்டியின் மூலமாக ஒரே ஒரு திருத்தத்தை பெறுவது தாயோடு 70 முறைகள் விபச்சாரம் செய்வதை விடக்கூடியது. விபச்சாரம் செய்வதே பெரும் பாவம். தாயோடு விபச்சாரம் செய்வதனால் எவ்வளவு பெரும் பாவம். 70 முறைகள் தாயோடு விபச்சாரம் செய்தால் என்ன பாவம் கிடைக்குமோ அதே போன்று வட்டியின் மூலமாக ஒரே ஒரு திருத்தத்தை பெறும் போதுகிறது. செய்தார்கள் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வகைகள் இந்த காலத்தில் புது புது பெயர்களில் உருவாகி கொண்டே இருக்கிறது. வட்டி எந்த பெயரில் இருந்தாலும் தான். வட்டி மட்டுமல்ல, அடுத்தவர்களை ஏமாற்றுவது, அடுத்தவர்களை டவுன் ஆக்குவது சம்பந்தப்படுமோ அந்த அனைத்து பிசினஸ்களும் ஹராம் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இதற்கு முன்னாலும் இதே விம்பரில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி மிக விரிவாக நாம் பேசியிருக்கிறோம். சமீபத்தில் ஒருவர் சொல்கிறார், நாவலப்பட்டி பஜாரில் இந்த பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை சொல்கிறார், நானும் இந்த பிசினஸுக்காக மிகுந்த ஸ்கில் செய்யப்பட்டேன். இந்த பிசினஸ் கிட்டத்தட்ட 70 வருடங்களாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கல்பனியாவில் வாழக்கூடிய ஒருவன் தான் இந்த பிசினஸை ஆரம்பித்து வைத்தான். சமீப காலமாக தான் எங்களுடைய நாட்டில் பரவலாக இந்த பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய ஷரியத்துடைய சட்டம் என்ன? சவுதி அரேபியாவுடைய மஜ்மாவுல் ஃபிக்ஹ் இஸ்லாமி ஃபத்வா வெளியிட்டது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹராம். அலவுடைய தாரலிஸ்தா ஃபத்வா வெளியிட்டது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹராம். சூடானுடைய தாரலிஸ்தா எழுதுகிறார்கள், இந்த பிசினஸ் தடை செய்யப்பட வேண்டும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய அனைத்து வகைகளும் ஹராம் என்று நான் சொல்லவில்லை. ஒரு சில வகைகள் ஹலாலானவைகள் இருக்கிறது, அது உலமாக்களுடைய மசூரா ஒரு செய்து கொள்ளுங்கள். ஏன் இந்த விஷயத்தை ஹராம் என்று சொல்கிறோம்? இது இருப்பது முழுக்க முழுக்க அடுத்தவர்களை டவுன் ஆக்குவது, மோசடி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. ஒரு நாள் பஜாருக்கு செல்கிறார்கள். ஒரு சஹாபி சாப்பாடு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். சாப்பாடுடைய மேல் பகுதி நல்லா இருக்கிறது, ஆனால் உள்பகுதி நலைந்திருக்கிறது. நனைந்த பகுதியை மேலே வைத்திருக்க கூடாதா? அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவரே கிடையாது. இப்படி அவர் வளர்த்த ஒரு ஆடை விற்பனை செய்யும் போது சொன்னார்கள், என்னுடைய ஆடை நல்ல ஒரு ஆடுதான், ஆனால் சாப்பிடும் போது கால்களால் எடுத்து சாப்பிடும், அதை கூட விளக்கப்படுத்திதான் அவர்கள் விற்பனை செய்தார். கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, பலருக்கு சந்தேகம், பட்டி என்றால் என்ன? பட்டி என்றால் குல்லு கரதின் ஜர்ர மன்ஃஅதன் ஃபஹுவ ரிபா. எந்த கடன் எல்லாம் மேல் மிச்சமான ஒரு பணத்தையோ பொருளையோ பிரயோஜனத்தையோ கொண்டு வருமோ அவைகள் அனைத்துமே வட்டி. கடன் கொடுக்கும் போது நிபந்தனை போடுகிறோம், மாதா மாதம் இவ்வளவு தர வேண்டும், அல்லது கருணை திருப்பி தரும் போது இவ்வளவு தர வேண்டும் என்று நிபந்தனை போட்டால் இதற்குதான் குர்ஆன் சொல்லுகிற ரிபா கட்டி. ஆனால் நிபந்தனை போடவில்லை, கரண் எடுத்துவர் திரும்ப தரும் போது மேல் மிச்சமாக தருகிறார். உதாரணத்திற்கு 1000 ரூபாய் ஒருவர் கரண் வாங்கினார், திரும்ப தரும் போது 1100 ரூபாய் தருகிறார். நான் கேட்கல அவர் தருகிறார். இதற்கு சரியா சொல்லக்கூடிய பெயர் கடனை அழகிய முறையில் நிறைவேற்றுவது. இது வட்டி அல்ல. சிறுவன திருநதி முஸ்லிம் அஹமதுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தயாருக்கும் அஹாசினுக்கும் கபா, உங்களில் மிகச்சிறந்தவர் கடனை அழகிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார்கள், திரும்ப கொடுக்கும் போது ஒரு நாளும் அதே அளவை கொடுக்க மாட்டார்கள், மேல் மிச்சமாக கொடுப்பார்கள். அது வட்டி அல்ல. கடனை பொறுத்த வகையில் அது பெரும் ஒரு இபாது. சதகா செய்வதால் எந்த அளவு நன்மை கிடைக்குமோ அதை விட கடன் கொடுப்பதன் நன்மை கிடைக்கும். ஏன், சதகாவை பெறக்கூடியவன் ஒருவேளை தேவை அற்றவனாக கூட இருக்கலாம், ஆனால் கடன் கேட்கக்கூடியவன் மிக தேவையோடு தான் கேட்பான். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, பேங்கில கடன் எடுக்கக்கூடியவர்கள் கசையர்களும் அல்ல, நிச்சயன்களும் அல்ல, சோறுக்கு வழி இல்லாதவர்களும் அல்ல. பேங்க்ல கடன் எடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பிசினஸை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி கடன் எடுக்கிறார்கள். இதற்கு சொல்லப்படும் கமர்ஷியல் லோன், கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருக்கவில்லை. அதற்காக இது ஹலால் என்று சொல்ல முடியுமா? ஹலால் என்று சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விஸ்கி, பிராண்டி எதுவும் இருக்கவில்லை. அதனால் ஹலால் என்ற ஹுக்கம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன், இதனுடைய அடிப்படை குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே ஹராம் தான். அது என்ன பெயரில் வந்தாலும் சரி, எந்த தோற்றத்தில் வந்தாலும் சரி. வட்டியும் அதே போன்றுதான். எந்த பெயரில் எந்த விதமாக வந்தாலும் சரி, வட்டி வட்டி தான் தடை செய்யப்பட வேண்டியதுதான். மொபைல்ல லோன் எடுக்கிறோம், கடன் எடுக்கிறோம், ஒரு நாளைக்குள்ளால் கட்டவில்லை என்றால் 2 ரூபாய் வெட்டுவார்கள் அல்லது 4 ரூபாய் வெட்டுவார்கள். இதோடைய சுக்கம் என்ன? இது வட்டி. அநேகமான உலமாக்களுடைய கருத்து இது வட்டி. ஒரு சில உலமாக்கள் சொல்கிறார்கள், இது வட்டி அல்ல, இது சேவிங் சார்ஜ், இது வட்டியோடு சிந்தப்படாது என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் கலந்து கொள்வதுதான் மிக மிக சிறப்பு கூடியது. இனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது. கடைசியாக ஒரு விஷயங்களை ஞாபகப்படுத்தி இந்த குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுக்காக இது சொல்கிறேன், வட்டி பேங்கோடு யாருமே தொடர்பு படாதீர்கள். வட்டி பேங்கில் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கிறதா? தயவு செய்து சொல்கிறேன், அதை க்ளோஸ் பண்ணி விடுங்கள். வட்டி பேங்க் கூட தொடர்பு படாதீர்கள். அது இன்சூரன்ஸ் ஆகி இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பேங்குடைய தொடர்பு இல்லாமல் உலகத்துல வாழ முடியாது. நீங்க ஓட்டுற பைக்கும் நாங்க இன்போர்ட் பண்ணின வாகனம், கப்பல்ல சாமான் போடுவது என்றால் இன்சூரன்ஸ் கட்டாயம். எப்படி நாங்க உலகத்துல வாழ்றது, எப்படி பிசினஸ் செய்யறது? கண்ணியமான சகோதரர்களே, ஹலாலான ஒரு முறையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்து தான் இருக்கிறார். உலகத்தில் இஸ்ரேலை தவிர முழு உலக நாடுகளிலேயும் இஸ்லாமிக் பேங்க் இருக்கிறது. இஸ்லாமிக் ஃபுல் டைம் பேங்க்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுதான் முதலாவது மலேசியா, இரண்டாவது யூகே. நான் மிம்பரில் இருந்து தாவா செய்யல, அமானாக்கு போங்க, அல்பலாஹுக்கு போங்க, அன்னதாக்கு போங்க என்று தாவா செய்யல. அந்த மிம்பரில் இருந்து சொல்றது, பேங்குடைய தொடர்பு இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமா? சலாமத்தாக அப்படியோ வாழ்ந்துட்டு போயிருக்கும். ஏன், பேங்குடைய மசாயில்கள் ஒரு மதுகவை வைத்து அமைக்க முடியாது, 4 மதுகளையும் வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. சில சட்டங்கள் 4 மதுகளை அப்பாற்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. வேண்டாம், கொடுக்கல் வாங்கலின் பாடம் இந்த சிக்கலான ஒரு பாடம். ஆரம்பத்தில் நான் ஞாபகப்படுத்தினேன், பல இஸ்லாமாக்கள் கருத்து வேற்றுமைகள் உள்ள பாடம் தான் இந்த புயோ வியாபாரம், கொடுக்கல் வாங்கல். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வட்டி பேங்குக்கு செல்லாதீர்கள், இஸ்லாமிக் பேங்குக்கு செல்லுங்கள். இஸ்லாமிக் பேங்குக்கு சென்றாலும் விசாரணை செய்யுங்கள். முதலாவது உங்களுடைய சரியா அட்வைசர் யார், அவர் எந்த கொள்கையை சார்ந்தவர், அவருக்கு இதை பற்றிய சரியான அறிவு இருக்கிறதா இல்லையா, அதற்கு பின்னால் விசாரியுங்கள். இவருடைய முன்மாதிரிகள் இந்த பேங்கில் அமைச்சப்படுகிறதா, அல்லது பெயருக்கு தான் ஒரு சரி அட்வைசர் வைத்திருக்கிறாரா, விசாரணை செய்து அதோடு இணைந்து கொள்ளுங்கள். சில நான் முஸ்லிம்கள் முன்னுக்கு வருகிறார்கள், நாங்களும் சரியா திட்டங்களை உருவாக்குகிறோம் என்று. இது எப்படி சாத்தியம்? செய்யறதே நான் முஸ்லிம்கள். ஷரியா அட்வைசர் இல்லாமல் சரியா சிக்ஷனை ஆரம்பம் செய்ய முடியாது. அங்கு போனாலும் ஷரியா அட்வைசரை பற்றி விசாரணை செய்யுங்கள், அவருடைய முன்மாதிரிகள் பேங்கில் அமல் செய்யப்படுகிறதா என்பதை விசாரியுங்கள். பட்டி பேங்கில் உங்களுடைய அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணும் போது பட்டி பணத்தை பேங்கில் விட்டு வர வேண்டாம். ஒருவேளை அந்த பணம் குபர்ஷிர் மேலோங்குவதற்கு பாவிக்கப்படலாம், ஹராமான செயல்களுக்கு பாவிக்கப்படலாம், ஆலயங்கள் கட்டப்படலாம். அந்த பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், எடுத்து பொது சேவைகளுக்காக இடி செலவழிக்கலாம். இது போன்ற பொது சேவைகளுக்காக இடி பாவிக்கலாம். சில உலமாக்களுடைய கருத்து, பரம ஏழைகளுடைய கருத்தில் சதக்காவுடைய நிகத் இல்லாமல் வைத்து விட்டு வரலாம். அது கவிழ்ந்து கொள்வதுதான் மிகவும் சிறப்புக்குரியது. பொது சேவைக்காக எடி பாவிக்கலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கரண்ட் அக்கௌண்ட் பாவிப்பதும் தக்வாவுக்கு மாற்றம் தான். சில கிராமப்புறத்தில் இஸ்லாமிக் பேங்க் இருக்க மாட்டாது, சிரமம். அந்த நேரத்தில் கரண்ட் அக்கௌண்டை பாவிக்கலாம், ஆனாலும் தக்வாவுக்கு மாற்றம் தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சரியத்தை சரியான முறையில் புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த அனைவர்களுக்கு நசீபாக்கியானாக. அதாவது அந்த காவலை மன்னித்தறியால், தப்புதரத்திலே மன்னித்தறியால், குற்றங்குறைகளை மன்னித்தறியால், அதெல்லாம் அவர்கள் அனைத்தையும் பூர்த்தியாக தந்தறியால், யாழ்லா கொடுக்கல் வாங்கலை சீராக்கிறியா, பிசினஸ்களை சீராக்கிறியா, யாழ்லா யரஹ்மன் யஜமான் யாழ்லா, கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கு நசீபாக்கிறியா, உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ யாழ்லா அவருடைய கபர்களை பெருமையமாக்கிறியா, அவர்கள் கேள்வி கணக்கில் சொருக்கத்தை கொடுத்துறியா. ஆமாம், நான் வியாபாரி ஆனால் நான் சந்திருந்தேன்.